தேவன் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு. 2012 உலகம் வந்து இந்த வருஷத்தை ரொம்ப பயத்தோடு ஆரம்பிக்குது. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, எப்போ சுனாமி வரும், எப்போ பூகம்பம் வரும், நான் ஓ நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகம் ஆரம்பிக்குது. எந்த உள்ளத்துல தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அந்த பயம் வந்து வேற எல்லா பயத்தை எடுத்துரும். ஒரு பயம் தான் நம்ம இருதயத்தில் இருக்கணும், அது என்ன? The fear of God. எந்த உள்ளத்துல தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கோ மற்ற பயங்கள்லாம் அதுல அதுகிட்ட வர முடியாது. அதுல தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் அதான் இருக்கணும். நமக்கு வேற எதோ இயேசு என்ன சொன்னாரு, இந்த உலகத்திலேயே நீங்க பயப்படக்கூடியது எதுக்கு தான் பயப்படணும், எதுக்கு பயப்படணும் நான் சொல்றேன், உங்க சரீரத்தை ஒண்டி பாதிக்கக்கூடிய காரியம், உங்க சரீரத்தை ஒண்டி பாதிக்கக்கூடிய காரியத்தை குறித்து, அது அதுக்கப்புறம் அதனால ஒண்ணுமே செய்யாத செய்யறதுக்கு வக்கில்லாத காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. உங்க சரீரத்தையும் ஆத்மாவையும் ரெண்டையும் தூக்கி சதா காலங்களும் நரகத்துல போடக்கூடிய அவருக்கே நீங்க பயப்படணும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். நமக்கு தேவனை பத்தி தான் பயம் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பயத்தோடு, அந்த பயத்துல இந்த வருஷத்தை, இந்த வருஷத்துல கடவுள் நம்மள வளர வைக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். இந்த வருஷத்துல உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு காரியம் பர்சனலா நான் என் வாழ்க்கையில நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்றாவது ஒரு தற்சோதனை. தற்சோதனைனா இன்ட்ராஸ்பெக்ஷன். கடந்த காலத்தை நம்ம பார்த்து, கடந்த காலத்தில் நம்ம எப்படி நடந்திருக்கிறோம், என்ன மாதிரி பண்ணிருக்கோம்னு பார்த்து அதுல சில மாற்றங்களை செய்யறது. புரியுதுங்களா? நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல தற்சோதனை பண்றதுனால தான் பெரிய ஆபத்துல எல்லாம் தப்பிச்சிருக்காங்க. அது செய்யாம நம்ம இருக்கவே கூடாது. உங்களே நீங்களே சோதித்தறிங்கன்னு கொரிந்தியர்ல போட்டிருக்கு. நம்மள பார்க்கணும் நம்ம லைஃப்ல. தற்சோதனை முதலாவது ஒன்று செய்ய போறோம். ரெண்டாவதாக ஒரு தீர்மானம், வரப்போற வருஷத்துக்கு ஒரு தீர்மானம் பர்சனலா நான் எடுத்துக்கிட்டது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். வேதத்துல வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைய வேதம் எப்படி காமிக்குதுன்னா, ஒரு அநேக இடங்கள்ல ஒரு ஓட்டம், ஒரு ஓட்ட பந்தயம், ஒரு ரேஸ், ரேஸ் மாதிரி காமிக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்னு பவுல் என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படின்றார். ரேஸா பாக்குறாரு அவர். இன்னொரு கலாத்தியர் 5 என்ன போட்டிருக்குன்னா, நன்றாக ஓடினீர்களே உங்களை தடை செய்தவன் யார், நல்லா ஓடிட்டு இருக்கும் போது உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்னு அநேக வசனங்கள் இருக்கு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு ஓட்டம்னு பார்க்கும்போது, இந்த ஓட்டத்துல நீங்க சில பேர் பாதியில ஓடிக்கிட்டு இருக்கலாம், சில பேர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கலாம், இன்னும் சில பேர் ஓட்டத்துக்குள்ளேயே வராம ஸ்டேடியம்லயே உட்காந்துகிட்டு இருக்கலாம், இன்னுமே கிறிஸ்டியன் கூட ஆவாம கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கூட என்னன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இது படிக்கிற இந்த ரேஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ரேஸ், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நம்ம படிச்சுக்க பார்ப்போம். நீங்க யாராவது ரேஸ்ல ஓடி இருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் ஓடி இருக்கீங்களா? நானும் ஓடி இருக்கேன். நிறைய அனுபவங்கள் இருக்கலாம் உங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு அனுபவம் தான், நான் சின்ன வயசுல ரொம்ப தடியா இருந்தேன். இப்ப கூட தடியா தான் இருக்கேன். சின்ன வயசுல ரொம்ப, இதை விட ரொம்ப தடியா இருந்தேன். அருண் எல்லாம் கூட இருப்பாரு, என்ன தடியெல்லாம் கூப்பிடுவார் கிளாஸ்மேட்டா, ரொம்ப தடியா இருப்போம். அதனால நான் ரேஸ்ல எல்லாம் அவ்வளவு போக மாட்டேன். ஃபுட்பால்லாம் ஆடுவோம், ரேஸ்ல அவ்வளவு போக மாட்டோம். எப்போ ஒரு வாட்டி என்னை பிடிக்காத ஒரு மிஸ் வந்து என்ன ரேஸ்ல போட்டுருச்சு, ரேஸ்ல நீ ஓடணும்னு. ரேஸ்ல போடும் போது எனக்கு அந்த நிக்கிற லைன்ல எனக்கு மனசுல இருந்த ஒரு பெரிய உறுதி என்ன தெரியுங்களா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை, என்ன ஆனாலும் சரி நான் மாத்திரம் லாஸ்ட் வந்துடக்கூடாது, நான் மாத்திரம் லாஸ்ட் வந்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற உறுதி. இது வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா லாஸ்ட் வண்டி வந்துடவே கூடாதுன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி ஓடினேன். ஜெயிச்சே ஜெயிச்சேன். எனக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இருந்தான், என்ன விட கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, அதனால தப்பிச்சேன். பார்க்கும்போது அனே இந்த ரேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ரேஸ் பைபிள்ல போடல, ஒரு 100 மீட்டர் ரேஸ் அப்படிப்பட்டி போடல, இது ஒரு மேரத்தான் ரேஸ் வாங்க. தெரியுங்களா உங்களுக்கு மேரத்தான் ரேஸ் பாத்திருக்கீங்களா? அது வந்து 40-50 கிலோமீட்டர் கிட்ட ஓடணும், அது அந்த மாதிரி ஒரு ரேஸ். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்துல வந்து ரேஸ்ல இருக்கிறவங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா, இல்ல தூங்கிட்டு இருப்பாங்களா, ஓடும்போதே இப்படி இப்படி தூங்கிட்டு இருக்காங்களா, இல்ல தூங்க மாட்டாங்க, ரேஸ்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப உறுதியா ஓடுறதுக்கு தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஓடும் போது எல்லாரும் ஓடும் போது யாராவது பின்னாடி ஓடுறத பாத்துருக்கீங்களா? ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை பாத்தீங்க அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு. சில பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் உட்காந்துகிட்டு இருக்காங்க, சில பேர் ஒரு கம்பத்து மேல ஏறி உட்காந்துட்டு இயேசு சீக்கிரம் வருவாருன்னு ஏறி உட்காந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ரேஸ்ல பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ரேஸை பத்தி நான் பாக்கல. இந்த ரேஸ் என்னன்னு நான் சொல்ல போறேன். ஒரு ஒரு மாரத்தான் ரேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ரேஸ் எல்லாம் எவ்வளவு வேகமா ஓடினுமோ அவ்வளவுதான் ஓடணும். இதெல்லாம் 40 கிலோமீட்டர் ஓடினா அப்படி ஓடினா என்ன ஆகும்? 10 கிலோமீட்டருக்கு மேல அவ்வளவுதான் காலி. அப்படி இல்ல, ஒரு ஒரு லெவல்ல ஒரு ஒரு ஸ்பீட்ல ஓடணும்னு இருக்கும், ஸ்டெடியா ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு ரேஸ் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரி, இந்த ரேஸ்ல நம்ம இவ்வளவு வரைக்கும் எப்படி ஓடி வந்திருக்கிறோம், இன்னமும் எப்படி ஓட போறோம்ன்றத நான் பார்க்க போறேன். அதான் ஒரு தச்சோதனை, இன்னொரு என்ன சொன்னேன், ஒரு தீர்மானம், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்லாம் இங்கிலீஷ்ல. ஒரு தச்சோதனை, நம்ம ஓடி வந்திருக்கிற வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை பாக்கிறதுக்கு ஒரு நம்மளை நம்ம தச்சோதிக்கணும்னா, உங்களை நீங்க தச்சோதிக்கணும்னா நீங்க எப்படிதான் தச்சோதிக்கிறது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்மளை பத்தி நம்மளுக்கு சரியா தெரியாதுன்னு. நம்ம ரொம்ப ஒழுங்கு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. நம்மள தச்சோதிக்கிற ஒரே வழி இதுதான், வேதம் தான். பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, பைபிளை பத்தி அது ஒரு கண்ணாடின்னு போட்டிருக்கு. கண்ணாடின்னா நம்மள நம்ம பார்க்கணும்னா, நம்ம ஆத்மாவை நம்ம பார்க்கணும்னா வேதத்துல பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால கடந்த வருஷம் நம்ம எப்படி இருந்திருக்கோம்னு வேதத்துல ஒரு பகுதி ஒண்டி என் மனசுல ரொம்ப, நான் போன வாரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பகுதியை படிப்போம். ஆகாயின்னு ஒரு புக் இருக்கு பைபிள்ல, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆகாயின்னு ஒரு புக்கு பழைய ஏற்பாடுல கடைசியில இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா 3வது புக்கு, தமிழ் பைபிள்ல 1089வது பேஜ்ல இருக்கு அந்த புக். அதுல சில வசனங்களை படிப்போம். ஆகாய 1வது அதிகாரம் 2-11 வரைக்கும்.
ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை, ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் கொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பெயரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேவைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார்.
சார், இந்த வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த அதிகாரத்தை 2 அதிகாரம் தான் இருக்கு இதுல, படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு இந்த ஜனங்க நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா பயங்கரமா டைரக்டா பிடிச்சு அவர் திட்டுறாரு, ரொம்ப பயங்கரமா திட்டுறாரு. இந்த ஜனங்க யாருன்னு ஒரு பேக்ரவுண்ட் என்ன, நான் முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இந்த பேக்ரவுண்டை பார்த்து இவங்க எப்பேற்பட்ட ஜனங்க, எவ்வளவு பக்தி உள்ள ஜனங்கன்னு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆச்சு. கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி எடுத்துட்டு வந்து கானான் தேசத்துல வச்சாரு, அவங்களுக்கு ராஜாக்களை கொடுத்தாரு, அந்த ராஜாக்கள் வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டே வந்தாங்க. போன பிறகு கடைசியா திருப்பி 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 அந்த ராஜா ஐசாயாவை அமைச்சாரு, ஜெரேமியாவை அமைச்சாரு, வார்னிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். நீங்க இப்படி இருக்கிறது சரியில்லை, நீங்க மாறணும், நீங்க மாறணும், நீங்க என்னுடைய ஜனங்க, இப்படி நான் ஒருபோதும் என்னுடைய மகிமையை நான் குலைக்க விட மாட்டேன்னு திருப்பி திருப்பி வார்ன் பண்ணாரு, ஒரு வசனத்தை சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா அந்த வசனத்தை அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க, அசட்டையா எடுத்துக்கிட்டாங்க. கர்த்தருடைய வசனத்தை அசட்ட பண்றதை விட ஒரு பெரிய பயங்கரம் நம்ம வாழ்க்கையில வேற கிடையவே கிடையாது. ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எவ்வளோ வருஷம் அவர் பொறுமையா இருந்து என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் அவங்களை அடிமைத்தனத்துக்கு போகும்படிக்கு பண்ணிட்டாரு. நேபுகாக் நேசார்னு பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா வந்து அந்த யூதா ஊரையே சின்ன பின்னம் ஆக்கி, அந்த கோயிலையே சின்ன பின்னம் ஆக்கி, அவங்க எல்லோரும் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. போய் அநேக வருஷங்கள், 70 வருஷம் ஆயிடுச்சு. ஆன பிறகு நேபுகாக் நேசார் ராஜா செத்துட்டாரு. இன்னொரு ராஜா வந்தார், சைப்ரஸ் ஒரு ராஜா வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க அவரு கடவுளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, யூதர்களுடைய கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவர் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னா, ஒரு ராஜ்யத்துல யூதர்களே நீங்க எல்லாம் யார் யார் இருக்கீங்க, நீங்க எல்லாம் போய் உங்க ஊருக்கு திரும்பி போய் நீங்க உங்க டெம்பிளை கட்டுங்க, உங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னாரு. அந்த ஜனங்களாம் எவ்வளவு சந்தோஷமா ஓடணும் திருப்பி, நம்ம வாக்குத்தத்தை யாக்கோபு கொடுத்த பூமி வாக்குத்தத்த பூமி ஆச்சேன்னு. எத்தனை பேர் போனாங்க தெரியுங்களா? எல்லாரும் வரல, வெறும் 50,000 ஜனங்க ஓடித்தான் வந்தாங்க. அந்த 50,000 ஜனங்க தான் இவங்க. ஏன்னா பாபிலோன்ல ரொம்ப பழகி போயிட்டாங்க 70 வருஷம். இது ஒரு புது ஜெனரேஷன் இல்லையா? பழைய ஜெனரேஷன்லாம் போயிருச்சு, புது ஜெனரேஷன் இவங்க. பாபிலோன் வசதிகளும் பாபிலோன்ல இருக்கிற இதெல்லாம் ரொம்ப பழகி போயிட்டதுனால இவங்களுக்கு போறதுக்கு மனசுல வரும். 50,000 ஜனங்க ரொம்ப பக்தி வைராக்கியமா கிளம்பினாங்க. அந்த ஊர்ல பிரயாணம் செய்யற மாதிரி கிங் ஃபிஷர் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட முடியாது. அப்பெல்லாம் ஒரு ஒட்டகத்தின் மேலேயோ ஒரு குதிரை மேலேயோ தான் பிரயாணம் பண்ண முடியும். ஆனா ரொம்ப ஆபத்தான வழி அது. மிருகங்கள் வந்து சாவடிச்சிடலாம் நம்மள, வைல்ட் அனிமல்ஸ் திருடன்கள் வந்து சாவடிச்சிடலாம். ஆனா அந்த பிரயாணம் எடுத்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஜனங்க வராங்க. அந்த ஊருக்கு வந்த உடனே அவங்க முதல்ல செஞ்சது வந்து அங்க ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்துறாங்க. மோசே எப்படி போட்டிருக்கு, பைபிள் எப்படி போட்டிருக்கோ அதேபடி ஒரு பலிபீடம் எடுத்து ஒரு ஆராதனை பண்றாங்க. பண்ணிட்டு ஆலயத்தை கட்டணும்ன்றதுக்காக மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, ஜனங்களெல்லாம் ரெடி பண்றாங்க, பண்ணிட்டு பவுண்டேஷன் போடணும்னு எல்லாரும் பண்றாங்க. பண்ண பிறகு அங்க ஊர்ல முதல்ல இருந்தாங்க யூதருங்க, விட்டு போன யூதருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மத்த ஜாதிகளோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கானான் தேச கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு பேர் சமாரியர்னு பேர். ஏன்னா கடவுளுக்கு பக்தியா வாழாம மத்த இதுல எல்லாம் போயிட்டதுனால சமாரியர்னு பேர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓ புதுசா யூதருங்க ஆலயத்தை கட்ட வந்திருக்காங்களே, நம்மள எங்க விரட்டிட போறாங்கன்றதுக்காக நாங்களும் ஹெல்ப் பண்ணிட்டோமா உங்களுக்குன்னு கேட்டாங்க. இந்த 50,000 யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய பரிசுத்த ஜனங்க தான் தேவை, நீங்கெல்லாம் உலக மனுஷருங்க, உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பேஜாரு, கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே கிங்குக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. சைப்ரஸ் எடுத்துட்டாரு, இன்னொரு ராஜா அஸ்டரெக்ஸஸ் ஒரு ராஜா வந்தார், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. எழுதிட்டு, ராஜாவே இந்த ஜனங்க யூத ஜனங்க பத்தி உனக்கு சரியா தெரியாது, நீ புதுசா வந்திருக்கிற, இவங்களை கொஞ்சம் வளர விட்டினா ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க இவங்க. ஆலயத்தை கட்டிட்டாங்கன்னா போச்சு, உனக்கு டாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யுத்தத்துக்கு வருவாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாருங்க அப்படின்ட்டாரு. அவர் அந்த ராஜா பார்த்துட்டு, ஓ இது தகராறான ஜனங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் அனுப்பிச்சாரு, நீங்க கட்டக்கூடாதுன்னு. ஆனா இந்த ஜனங்க மசியில கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவர் ஒரு டிகிரின்னு வாங்க, ராஜாவுடைய டிகிரி தீர்மானம், ஒரு தீர்மானமா ஒரு லெட்டர் எழுதி அந்த யூதர்களுக்கு சுத்தி இருக்கிற ஊருங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த ஆலயத்தை காண்டி கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சுக்கு நுகர் ஆக்கிடுவோம் உங்களெல்லாம் வந்து அப்படின்னு ஒரு வார்னிங் வந்துச்சு. என்ன பண்ணுவாங்க அவங்க, பாவம், ஆலயத்தை கட்டுறதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க ஆலயத்தை கட்ட முடியல, என்னதான் செய்யறது, அதனால அவங்க வீடை கட்ட ஆரம்பிச்சாங்க, அவங்க குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. கட்டி அப்படி போக போக 11 வருஷம் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில அவங்க பழகிட்டாங்கன்னா, ஆலயத்தை இல்லாமலேயே அவங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க கத்துக்கிட்டாங்க. எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, கடவுள் அவங்க வாழ்க்கையில ஒரு பாகம் தான், ஆனா கடவுள் அவங்க வாழ்க்கையை ஆட்சி செய்யல, ஒரு பாகமா கடவுள் இருக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படிப்பட்ட கடவுளை பத்தி கடவுள் இன்ட்ரெஸ்டடா இல்லைங்க. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுள் இருந்தா நம்ம வாழ்க்கையில அவர் ஆட்சி செய்யணும், நம்ம வாழ்க்கையில கடவுள் ஒரு பாகமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கடவுள் இன்ட்ரெஸ்டடாவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் பயன்படுத்தவே மாட்டார். கடவுள் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம், அந்த அந்த அன்பு, அந்த அந்த என்ன ஜியல்னுவாங்க, அது போயிருச்சு. அவங்களுக்கு போயிட்ட பிறகு ரொம்ப பக்தி உள்ள ஜனங்க, அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஜனங்க சாதாரணப்பட்ட ஜனங்கள்ல ரொம்ப பக்தி, எவ்வளவு இவ்வளவு பெரிய தியாகத்தெல்லாம் செஞ்சு வந்திருக்காங்க, இவ்வளவு பிரயாணம் வந்திருக்காங்க, வந்து பைபிள் படியே எல்லாம் செய்யணும்னு பாக்குறவங்க ரொம்ப கமிட்டட். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய விசுவாசத்தை பத்தியோ பைபிள் பத்தியோ யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவு அருமையான ஜனங்க மேல யாருமே கேள்வி கேட்காத, அவங்க ரொம்ப ஒழுங்கா இருக்கிற ஜனங்க மேல கடவுள் அருவறுக்கிறார். அவங்களை பார்த்து என்ன ஆச்சரியம், ஏன் இவங்க எல்லாம் பைபிள் படி தானே செய்யறாங்க, ஒழுங்கா பலிபீடம் கட்டியிருக்காங்க, ஆலயம் கட்ட முடியல, என்ன பண்றது? ஆனா கடவுள் அவங்களை பார்த்து அருவறுக்கிறார். ஏன் அருவறுக்கிறார் தெரியுமா? உலக பிரகாரமா பார்த்தா மனுஷங்க யாருமே அவங்கள குறை கண்டுபிடிக்க முடியாது. பைபிள ரொம்ப படிப்பாங்க, ரொம்ப இதா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் மேல அந்த வைராக்கியம், அந்த பக்தி, அந்த ஜியல் அவங்களுக்கு மனசுல போயிருச்சு, முதல்ல இருந்த அன்பு போயிருச்சு. அதனால அவங்க என்ன, இவங்க வந்து ஏன் கடவுள் அவங்களை அருவறுக்கிறாரு, ஏன் அவங்கள பயங்கரமா திட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நான் வாலண்டியர்ஸ்னா நான் கட்டுறேன்னு வந்தவங்க இல்ல. கடவுள் வந்து இவங்களை தேர்ந்தெடுத்து, இவங்களை செலக்ட் பண்ணி, இவங்களை மீட்டு, இவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்க கடவுளுடைய ஜனங்க. கடவுளுடைய ஜனங்களா இருக்கும் போது கடவுள் எப்பவும் தன்னுடைய சித்தத்தை இந்த உலகத்துல கடவுளுடைய ஜனங்கள் மூலமா தான் செய்வார், அவங்கள விட்டு செய்ய மாட்டார். இவங்க கடவுளுக்கு பிரியமா ஏதாவது செய்யலன்னா அது நித்திய வளைவு இருக்காது. ஏன்னா கடவுளுடைய சித்தமே நடக்கப்பட முடியாது. இவங்களா இஷ்டத்துக்கு வந்த கடவுளுடைய ஜனங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஜனங்க, அவங்க மூலமா தான் கடவுள் வேலை செய்யறது. இவங்க ஏதாவது செய்யாம போனாங்கன்னா அதுக்கு நித்திய விளைவு இருக்கு. அதனாலதான் கடவுள் பயங்கரமா அவங்களை பிடிச்சி திட்டுறார். இது திட்டுறதை பார்க்கும்போது ஒரு கேலி பண்றார், ஒரு சர்காஸ்டிக்கா கேலி பண்றார். என்ன கேலி பண்றாரு பாப்போமா, வசனம் இரண்டாவது வசனத்துல சொல்றாரு பாருங்க. ஆலயத்தை கட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, என்ன சொல்றாங்களா, டைம் இன்னும் வரல, டைம் இன்னும் வரல. ஏன்பா டைம் வரல அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரிசெஷனுங்க, சரியான டைம் இல்ல, ரொம்ப கஷ்டம், அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம், சரியா பராமரிப்பு சரியா இல்ல, ஏன்னா ரொம்ப அவங்க எதிர்ப்பு வருது, அந்த காரணம் இந்த காரணம் கஷ்டம் ரிசெஷன் அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு டைம் இன்னும் வரல. ஏன்னா குடும்பத்தை நான் பார்க்கணும் இந்த டைம்ல, எனக்கு கடவுளுடைய ஆலயத்தை கட்டுறது எனக்கு டைம் இல்ல அப்படின்றாங்களா. அவங்க ஒருத்தர் சொன்னாரு, கடவுளுடைய அநேக மக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவங்கன்னு, கடவுளுடைய மகிமையை அவங்க வாழ்க்கையில ஒருபோதும் அவங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா எப்ப பாரு கடவுளுக்கு, அவங்க எப்ப பாரு தங்களுக்கு மனசுல சொல்லிக்கிறது என்னன்னா, இது டைம் இல்ல, இது டைம் இல்ல, இது டைம் இல்லன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஏதாவது செய்யப்பா, இது டைம் இல்ல, ஏதாவது பண்ணப்பா கடவுளுடைய ஆலயத்து, இது டைம் இல்ல. எப்ப பாரு தங்களுக்கு என்ன சொல்லிக்கிறது? அப்படிப்பட்ட ஜனங்க ஒருபோதும் அவங்க ஆயுசு முழுவதும் வருஷம் 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 ஆயுசே முடிச்சிருவாங்க, என்ன சொல்லிக்கிட்டு, இது டைம் இல்ல, இது டைம் இல்ல, இது டைம் இல்ல, ஆயுசே முடிஞ்சு போயிடும். ஆனா கடவுளுடைய மகிமையை ஒருபோதும் அப்படிப்பட்ட மக்கள் பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதான் இந்த ஜனங்க இருந்திருக்காங்க, இது டைம் இல்லன்றாங்க. ஆனா எதுக்கு அவங்களுக்கு டைம், எப்படி திட்டுறாரு பாருங்களேன், நாலாவது வசனம் படிங்க. நீங்க சந்தோஷமா வேற எல்லா காரியம் உலக பிரகாரமான காரியங்களை செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, ஆனா கடவுளுடைய ஆலயத்துல பக்தி வைராக்கியமா கட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, இது டைம் இல்ல நீங்க நினைக்கிறீங்களேன்னு ஒரு மாதிரி கேலியா திட்டுறாரு அவங்கள. நம்ம ஆனஸ்டா நம்மள தச்சோதனை பண்ணணும்னு பார்க்கும்போது, உலக பிரகாரமா நம்மள யாருமே மனுஷருங்க பார்க்கும்போது நம்மள யாருமே ஒன்றும் சொல்லாம இருக்கலாம். நம்ம நிறைய காரியம் செய்யறோம், அது செய்யறோம், இது செய்யறோம். உங்க இருதயத்தை யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு கடவுள் மேல பக்தி வைராக்கியம் அன்பு உங்களுக்கு இருக்கு. அவருடைய ராஜ்யத்தை குறித்து எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு. அஞ்சாவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்க, கன்சிடர் யுவர் வேஸ், உங்கள் வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பாருங்க. நம்ம கடந்த வருஷம் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. உங்க வழிகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பார்க்காதது ரொம்ப பெரிய தப்பு. இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் மேல இருக்கிற அன்பு, கடவுள் மேல இருக்கிற பக்தியை விட்டுட்டு உலக வழிகள்ல நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா? நமக்கு குடும்பம் ரொம்ப முக்கியமா போகுதா? நம்ம சொந்த வீடு ரொம்ப முக்கியமா போகுதா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க வேதம் சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டி என்ன? நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கன்சிடர் யுவர் வேஸ், உங்க வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுல சிந்திச்சு பார்க்கறதுக்கு என்னுடைய வீடு இப்படி பாலா கிடைக்குது, என்னுடைய வீடு உங்களுக்கு இப்ப முக்கியம் இல்ல, உங்க வாழ்க்கை உங்களுடைய இதுதான் முக்கியம். தேவனுடைய ஜனங்க நீங்க சொல்லிக்கிட்டு, பக்தி உள்ள ஜனங்க நீங்க சொல்லிக்கிட்டு என்ன பண்றீங்க? உங்க உள்ளத்தை நான் பார்க்க முடியும், உங்க இதயத்தை பார்க்க முடியும், எங்க இருக்க வேண்டிய பக்தி வைராக்கியம். ஒரு 26வது வசனத்தை படிங்க. எவ்வளோ முயற்சி உங்க வாழ்க்கையில செய்றீங்க, எவ்வளோ வேலை செய்யறீங்க, எவ்வளோ பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், இதை அச்சீவ் பண்ணும்னு பாக்குறீங்க, கடைசியில வர ரிசல்ட் என்ன? கொஞ்சம் தான் வருது. உங்க வழிகள், உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியல, ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்குது? எவ்வளோ விதைக்கிறீங்க, ஆனா அறுக்கிறது கொஞ்சம் தான். கடைசி படிங்க தொடர்ந்து. நீங்க சாப்பிடுறீங்க, குடிக்கிறீங்க, துணிய உடுத்திக்கிறீங்க, வாழ்க்கையில திருப்தி இருக்குதா? கடவுள் கேக்குறாரு, வாழ்க்கையில திருப்தி இருக்குதா? ரொம்ப திருப்தியா வாழ்றீங்களா? நீங்க குடித்தோம் திருப்தி இல்ல, புசித்தோம் திருப்தி இல்ல, புது துணி போட்டோம் திருப்தி இல்ல, ஏன் திருப்தி? ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய சாட்டிஸ்பாக்சன், சந்தோஷம், இன்பம் எங்க உங்களுக்கு மத்தியில்? எங்க உங்களுக்கு மத்தியில்? நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கையிலேயே நிக்க மாட்டேங்குது, பொத்தலுள்ள பையில போடுற மாதிரி ஏன் உங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு? அதான் சிந்திச்சு பாருங்க, உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க. ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கன்சிடர் யுவர் வேஸ், நம்ம இருதயத்துல இருந்தா நம்ம வழிகள் வருது. நம்ம இருதயம் எப்படி இருக்கு, எங்க, எது நம்மளுடைய ப்ரையாரிட்டி? உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு புரியலையா? இன்னும் அந்த 9வது வசனத்துல படிங்க. 9வது வசனம், அதிகம் வரும், அது வரும், இது வரும், இந்த நடக்கும்னு எதிர்பார்த்து இருந்தோம், கொஞ்சம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்குது. அப்புறம் அந்த கொஞ்சத்தை எடுத்துட்டு வரீங்க, படிங்க. என்ன சொல்ற, புரியுதுங்களா? ரொம்ப விதைச்சு ரொம்ப வரும்னு எதிர்பார்க்கறீங்க, ஆனா கொஞ்சம் தான் வருது. அந்த கொஞ்சத்தையும் எடுத்துட்டு வரீங்க, அதையும் நான் ஊதி போடுறேன். ஏன்? ஒண்ணுமே இல்லாத மாதிரி நான் செய்யறேன். ஏன்? என் வீடு பாலா கிடைக்கும் போது நீங்க ஒருத்தர் உங்க வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க, உங்களை சிந்திச்சு பாருங்க. அவங்க, நம்ம அந்த ஜனங்க ஒரு வேலை என்ன சொல்லிட்டு இருக்கலாம்னா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்க, ரொம்ப ரிசெஷன், அது இதுன்னு அவங்க சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, கடவுள் புரிஞ்சுக்குவார். நிறைய பேர் அதான் சொல்றது, புரியுதுங்களா? எனக்கு இருக்கிற கஷ்டம் கடவுளுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற கஷ்டம் கடவுள் என்ன சொல்றாரு, முட்டாளே நீ புரிஞ்சுக்கணும்னு நான் பாக்குறேன். ஏன் கடவுளுடைய ஜனங்க, ஏன் நீ செழிப்படையல, ஏன் நீ ஆசீர்வதிக்கப்படல, ஏன் நீ இப்படி இருக்கிற, ஏன் ஆத்தும கனி எங்க, ஏன் உனக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிற திருப்தி எனக்கு ஏன் இல்ல? நீ புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கைய பத்தி, உன் ப்ரையாரிட்டி சரியில்லை, உன் வாழ்க்கையில கடவுளுக்கு இருக்க வேண்டிய பக்தி எங்க இருக்குது, நீ புரிஞ்சுக்கணும், உன் வழிகளை நீ சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றார். உன் வழிகளை நீ சிந்திச்சு பாரு, ஏன் உன் குடும்பம் கடவுளுடைய வழியில நடக்க மாட்டேங்குது, ஏன் திருப்தியினால நீ நிறைஞ்சில, எங்க ஆத்மக்கணி இல்லன்றத நீ தான் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் வறுமை, ஏன் இந்த கஷ்டம், ரெண்டு ரெண்டு சேர்த்தோம்னா நாலுன்னு உன்னால சிந்திக்க முடியாதா? வாழ்க்கையில பிரையாரிட்டி சரியில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதியம் தேடுற அந்த வைராக்கியம் உனக்குள்ள இல்ல, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை போட்டிருக்கிற மாதிரி நம்மளுடைய வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனம் வந்து மோசமான பாவிகளுக்கு எழுதப்படல, ரொம்ப பைபிளை நம்புற விசுவாசிங்க, ரொம்ப தியாகம் செஞ்ச விசுவாசிங்க, பாபிலோனெல்லாம் வானா உலக ஆசையெல்லாம் வேணான்னு விட்டு வந்தவங்க, உலக ஹெல்ப்போ எங்களுக்கு வேணான்னு பக்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு கடவுள் என்ன சொல்றாரு, உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இதயத்துல என்னங்க பெரிய ஆசையா நமக்கு இருக்குது, நம்ம ரத்தத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மள என்ன கேட்கணும், தேவனுடைய ராஜ்யம். நம்ம சமுதாயத்தை பார்க்கிறோம், நம்ம சபையை பார்க்கிறோம், ஒரு ஒழுங்கான சபை இல்லை, அது பார்க்கிறோமா, ஒழுங்கான சபையே இல்லை. சமுதாயத்தை பார்க்கிறோம், எங்க பாரு கள்ள போதகம், எங்க பாரு பயங்கரமான போதகம், எத்தனை கோடானி கோடி ஆத்மாங்க நரகத்துக்கு போறாங்க, இயேசுவை பத்தி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் மோசமா அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து நமக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்குதா, அது குறித்து நமக்கு ஏதாவது அக்கறை இருக்கா, அதுதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் என் இதயத்துல கடவுள் மகிமைப்படலையே, கடவுளுடைய மகிமை நமக்கு தெரியலையே, ஏன் என் மனசுல ஒரு அக்கறையே இல்லையே, உங்க வழிகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன் அந்த இல்ல, என் மனசுல அக்கறை இருக்கு அப்படின்னா, அதை எந்த விதத்துல நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம், எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறோம். கடந்த வருஷம் ஒரு வருஷம் போயிருச்சு, நித்தியத்துல கடவுள் வந்து எத்தனை நிமிஷம் எண்ணுவாரு, இவ்வளவு பாரத்தோடு அவன் ஜபிச்சிருக்கிறான். முதல்ல நமக்கு இருக்கிற ஆசை பாரம் வைராக்கியம் எங்க தெரியும் தெரியுமா, ஜபத்துல தான் தெரியும். நம்ம ஜபத்துல வெளிப்படுத்தி இருக்குமா, மத்தவங்கிட்ட பேசுறதுல வெளிப்படுத்தி இருக்குமா, இல்ல நமக்கு இருக்கிற கடவுளுக்கு முதல்ல இருந்து அந்த பக்தி வைராக்கியம் நம்ம இதயத்துல இருந்து போயிருச்சு. நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம வழிகள் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம ஒருவேளை ரொம்ப தியாகம் செஞ்ச கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பைபிளை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கலாம், உலகத்தை நிராகரித்த கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்ததுன்னு இயேசு சொன்னார் இல்லையா, அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம ஜப வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்க, ஜப வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு கடவுள் நம்மள எங்க இருக்கணும்னு அங்க இருக்கணும் இருந்தோம்னா, நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப இன்பமா இருக்கிறது ஜபமா தான் இருக்கணும். ஜபத்தோடு கடவுளோடு நம்ம ஜபம் செய்யும் போது அவர்னால பலப்பட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஆவிக்குறி பரிசுத்தாவின் வல்லமையில நிறைஞ்சு தான் நம்ம ஜபங்க இருக்கணும். அப்படியா இருக்கு நம்ம ஜபம், ஜபிக்க உக்காந்தா என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்க வழிகளை நீங்க சிந்திச்சு பாருங்க, எங்க ஆவிக்குரிய கனி தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய வல்லமை எங்க. நம்ம நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம், வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடந்த வருஷம் நம்ம நேரத்தை எப்படி செலவு பண்றோம், கடவுளுக்கு நேரம் இல்லாத மாதிரியா நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்படி இருந்தா இந்த வருஷம் அந்த ஷெட்யூல நம்ம மாத்திடணும், அப்படி இருக்கக்கூடாது அந்த வாழ்க்கை. நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் இப்படி இருக்கு, நம்முடைய நேரத்தை நம்முடைய காசை நம்முடைய முயற்சிகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்க நம்ம வழிகள், நம்ம வழிகள் எப்படி இருக்கு. நம்ம இதயத்துல ரொம்ப ரொம்ப காரியத்தை எது குறித்து சிந்திக்கிறோம், உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப சிந்திக்கிறது எதை பத்தி சிந்திக்கிறீங்க, எது உங்க மனசுல ரொம்ப இருக்குது, அதை சிந்திச்சு பாருங்க. நான் இந்த உலகத்துல சுகபோகமா சந்தோஷமா ஒரு பணக்காரமா தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு அதை குறித்து கனவு கண்டுகிட்டு இருக்கிறோமா, தேவனுடைய ராஜ்யம் வளரணும், கடவுளுடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அதுவா இருக்குது. நம்ம இதயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம லீஜர் டைம் நம்ம எப்படி செலவிடுறோம், எப்படி நம்ம லீஜர் டைம் செலவிடுறோம், கடவுள் இயேசு மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதத்துல இருக்குதா, இல்ல டிவிலையும் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நம்ம செலவிடுறோமா, வாரத்துல ஒரு நாள் தான் கடவுள் இருக்கிறாரா, இல்ல அனுதினமும் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் கடவுளை குத்து என்ன கத்துக்கலாம், இன்னைக்கு இயேசுவை பத்தி யாருக்காவது ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது நான் பண்ண முடியுமா அப்படின்ற ஆசை நம்மள இருக்கா. நம்ம வழிகளை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, நம்ம அந்த சமுதாயத்துக்கு இயேசுவை பத்தி எப்பதான் சொல்ல போறோம், எப்பதான் கடவுளுடைய மகிமையை நம்மளுக்கு மத்தியில காண போறோம், எப்ப நம்மளுக்கு நேரம் வரும்? 2020 இல்லையா? 2020 அநேக பேர் நம்மளால நடக்க கூட முடியாது தெரியுமா? சரியா, எப்ப செய்ய போறோம்? எப்ப டைம் வரப்போகுது? நம்ம வழிகளை சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் சொல்றார், ரொம்ப பக்தி உள்ள ஜனங்களை பார்த்து சொல்றார், நம்ம வழிகளை சிந்திச்சு பார்க்கணும். இதுல கத்துக்கிற பாடங்களை, நாலு பாடங்களை இந்த வசனங்களை கத்துக்கலாம். நம்ம வெளிப்பிரகாரமாக ரொம்ப பக்தியா இருக்கலாம், கடவுளுக்கு அநேக காரியங்களை செய்யலாம், எல்லோரும் நம்மள ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கடவுள் நம்ம வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட திருப்தி இல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்ம இருதயத்தை பார்க்கிறவர், எங்க அந்த அன்பு, எங்க அந்த வைராக்கியம், அதான் அவர் கேட்கிறது. அது இல்லாம வேற என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவதாக, நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கலாம், அநேகருக்கு அநேக காரணங்கள் கூட நம்ம கொடுக்கலாம். காரணங்கள்லாம் சரியான காரணமா இருக்கலாம். ஆண்டவரே எதிர்ப்பு வருது, ஆண்டவரே கஷ்டம், ஆண்டவரே எனக்கு இப்ப கடன், எனக்கு அது இதுன்னு காரணங்கள், நல்ல காரணங்களா இருக்கலாம், உண்மையான காரணங்கள் இருக்கலாம். கடவுள் நம்மள பார்த்து வாய மூடு, உன் இருதயம் எனக்கு தெரியுது அப்படின்வாரு. அங்க இல்லையே, அங்க இல்லாம என்ன காரணங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் இருதயம் எனக்கு தெரியுதுன்னு கடவுள்கிட்ட நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் நமக்கு முக்கியம் இல்லாம வேற காரியங்க, குடும்பம், உலகம், வாழ்க்கை முக்கியமா இருக்கும் போது கடவுள் நம்மளை சிக்ஷிக்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஜனங்களுக்கு தெரியல பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில ஏன் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு ஏன் திருப்தி இல்லை, எல்லாமே இருக்குது ஏன் திருப்தி இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் கையிலேயே ஏன் நிக்க மாட்டேங்குது, பொத்தல் உள்ள பேக்னா தெரியுமா, ஒரு ஓட்ட பண்ணிருங்க ஃபுல்லா ஒரு பேக்ல, நீங்க போட்டு பாருங்களேன், காசு போட்டு போட்டு பாருங்க, என்ன ஆகும்? நிக்கவே நிக்காது, திருப்தியே இல்ல, ஒரு ப்ரோக்ரஸே இல்ல. ஏன் இல்ல ப்ரோக்ரஸ்? இருதயம் சரியில்லை, ப்ரையாரிட்டி சரியில்லை. நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கடைசியாக, கடவுள் நமக்கு முக்கியம் இல்லாம வேற காரியங்க, நான் என் குடும்பம் எனக்கு முக்கியமா இருக்கு, அதுல நம்ம முக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் நம்ம மனசுல இல்லைன்னா, நம்ம எதை இந்த உலகத்துல தேடுறோமோ, எதை இந்த உலகத்துல நாடுறோமோ, அது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எந்த திருப்தியும் இந்த உலகத்துல கிடைக்காது. மோசே சொன்னார், கடவுளை காண்டி விட்டு, கடவுளுடைய பேச்சை காண்டி விட்டு நீங்க மற்ற காரியங்கள்ல நீங்க போனீங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க குடிக்கிற தண்ணி, உங்களுடைய வீடு, உங்களுடைய விதை, உங்களுடைய எல்லாமே என்ன இருக்கும்? அதுல சாபம்தான் இருக்கும். திருப்தியே உங்களுக்கு கிடைக்காது, திருப்தியே உங்களுக்கு கிடைக்காது. நம்ம உள்ள உலகத்திலேயே பெரிய வீட்டுல நம்ம இருக்கலாம், பெரிய கார் நமக்கு இருக்கலாம், அழகான துணிங்க நம்ம போட்டுக்கலாம், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நமக்கு பிறக்கலாம், ஆனா கடவுள் காண்டி அதுல இல்லைன்னா எந்த திருப்தியும் அதுல கிடைக்க போறதில்ல, எந்த திருப்தியும் அதுல நடக்க போறதில்ல. சரி, நம்ம கடைசியாக அதுல முடிக்கிற தற்சோதனை, நம்ம தவச்சோதனை, நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும் போது, நம்ம இதயத்தை நம்ம திரும்பி பார்க்கணும், வழிகளை நம்ம திரும்பி பார்க்கணும். கடந்த வருஷம் நம்ம எப்படி நடந்திருக்கிறோம், எப்படி நடந்திருக்கோம், 2012 வரப்போகுது, நம்ம எப்படி மாறப்போறோம், தேவனுக்கு நம்மள முழுமையா ஒப்பு கொடுத்து, நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது அது ஒண்ணுமே இல்லைங்க, நம்மள நம்ம முழுசா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அது ரொம்ப பெருசா, அதுக்கு தான் வெயிட் பண்ணுகிறாரா எப்போ இவன் கொடுப்பான்னு, ஒரு பிச்சா அது, அது ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன பார்க்க விரும்புறாருன்னா, அவன் முழு இருதயத்தோடு எனக்கு கொடுக்கறானான்றதை தான் கடவுள் பார்க்கிறார். நம்ம முழு இருதயத்தோடு கடவுள் மேல பக்தி இருக்குன்றத காமிக்கணும், அதான் அவருக்கு தேவை. அவருக்கு தேவை இல்லை, நம்ம நம்மளுக்கு தான் தேவைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? நம்ம இல்லைன்னா அவரால் சபையை கட்ட முடியாதா? இஸ்ரவேல் ஜனங்க இல்லாம தூக்கி அடிமைத்தனத்துக்கு அவங்க போடல, நம்மள தூக்கி போட்டு ஆயிரக்கணக்கான சபைகளை அவங்களால கட்ட முடியுங்க. ஆனா அவருடைய சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி நம்ம மூலமா வேலை செய்யணும்னு அந்த இறையாண்மை உள்ள தன்னிலப்புள்ள தேவன் நம்மளை தேடி வந்திருக்கும் போது, அவரை கேர்லெஸ்ஸா, அவர் மேல பக்தி வைராக்கியம் இல்லாம, அவர் ஐயோ கிடைக்குமா இந்த மாதிரி பாக்கியம்னு நம்ம வராம போனோம்னா, நம்மள தூக்கி போட்டு வேற ஜனங்களை தான் அவருக்கு வச்சு கட்டுவார். புரியுதுங்களா? நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதான் இந்த புதிய வருஷத்துல, கடந்த வருஷத்துல நம்ம இருந்த பார்க்கும்போது, ஏன் நம்ம வாழ்க்கையில திருப்தி இல்லை, ஏன் நம்ம வாழ்க்கை தேவ ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வல்லமை ஏன் இல்லை, ஏன் நமக்கு இருக்கக்கூடிய திருப்தி இல்லை, ஏன் ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது, ஏன் ஆவிக்குரிய கனி இல்லை? காரணம் என்ன? வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே பார்க்கும்போது எல்லாரும் நல்லாக்குற மாதிரி நிறைய காரியம் செய்யற மாதிரி தெரியும், உள்ள சரியில்லை, உள்ள சரியில்லை. நம்ம வழிகளை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அதான் தச்சோதனைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. அடுத்தபடியாக, இன்னும் டைம் இருக்கு. அடுத்தபடியாக இந்த வருஷத்துல நம்ம எப்படி வாழ போறோம், இந்த வருஷத்துல நம்ம எப்படி வாழ போறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு ஓட்டப்பந்தயம். அதுக்கு ஏற்ற ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 12:1-4.
வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படுவோம்.
அந்த கவனிச்சு பார்க்கணும், நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம். கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க எல்லோருக்கும் கடவுள் என்ன வச்சிருக்காரு, ஒரு ஓட்டத்தை உங்களுக்குன்னு நியமிச்சிருக்கிறார். அதுல நீங்க ஓடணும்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, அந்த ஓட்டத்தை உங்களுக்காக நியமிச்சிருக்காரு. அந்த ஓட்டத்தை, அந்த ஓட்டத்தை ஒரு ஓட கடவும். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை, கிரேக்ல ஆகோஃபார்ம்ன்ற ஒரு வார்த்தை வருது. அது என்னன்னா ஆகனைஸ் பண்ணி ஓடணும். ஒரு ஓட்டம் ஓடுறதுன்னா ரொம்ப ஈஸியா ஓடி இருக்கீங்களா, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், மூச்சு வேர்த்து கொட்டும், லங்ஸ் ஜோரம் அடிக்கும், தலையே சுத்துற மாதிரி இருக்கும், காலெல்லாம் வலிக்கும், அதான் ஓட்டம். நீங்க ஓட கடவும். ஒரு 2 மீட்டர் ரேஸ் இல்ல, ஒரு 10 மீட்டர் ரேஸ் இல்ல, இது 100 மீட்டர் ரேஸ் இல்ல, இது இட்ஸ் அ மாரத்தான் ரேஸ். இது ஓடணும். இந்த ஓட்டம் வந்து நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கிறதுக்கு, ஒரு குறிக்கோளும் இல்லாம, ஒரு ரிவார்டும் கண்ணில் பார்க்காம, ஒரு போர் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாம நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல, ஐடியாவே உங்களுக்கு இல்லை. அது ஒரு ஓட்டங்க, ஒரு ரிவார்டு இருக்கு, அதுல ஒரு போட்டி இருக்கு, அதுல ஒரு காம்படிஷன் இருக்கு. ஒரு ஓட்டம், அது ஒரு பயங்கரமான ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் வந்து அதுக்கு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் தேவை. டிசிப்ளின் தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒழுக்கம், ரொம்ப டிசிப்ளின் நமக்கு தேவை ஓட்டத்தில், ரொம்ப தியாகம் அதுல தேவை. ஒரு ஓட்டத்தில் ஓடணும்னா சாதாரணம் இல்லை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போய் ஆறாமா இருக்கிறது நைஸ், எவ்வளவு நைஸா இருக்கு தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை. சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க, நல்லா நைஸா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு லைஃப், ஆறாமா இருக்கு. எப்படிப்பா இருக்கிற, ஆறாமா இருக்குது. வாரத்துல 2 ஹவர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்துட்டு ஒரே ஆட்டம் தான், ஒரே டிவி தான், ஒரே வாழ்க்கை தான், ஆறாமா இருக்குது, ஈஸி லைஃப். ஆமோஸ் சொல்றாரு, ஆமோஸ் 6:1, சியோன்ல ஆறாமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்தவ லைஃப் விட்டுருங்க. இட்ஸ் எ ரேஸ், ஒரு ஓட்டம், ஒரு போட்டி, ஒரு போட்டா போட்டி. என் சொந்த பலவீனங்களுக்கு விரோதமாக, என் சொந்த சோம்பேறித்தனத்துக்கு விரோதமாக, என் சொந்த பாவத்துக்கு அறியாமைக்கு விரோதமாக ஓடுற முயற்சி எடுத்து ஓடுற ஒரு ஓட்டம் கிறிஸ்தவ லைஃப். கடவுள் என்ன என்னவா இருக்கணும்னு இந்த உலகத்துல விரும்புறாரோ அப்படி இருப்பதற்காக பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு ஓடுற ஒரு ஓட்டம் கிறிஸ்தவ லைஃப். இட்ஸ் எ ஓட்டம். ஒரு குறிக்கோளை வச்சு, ஒரு நோக்கத்தை வச்சு, ஒரு கோல் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆறாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்தவ லைஃபே என்னன்னு தெரியலங்க. இது ஓட்டம், நமக்காக ஒரு வாழ்க்கைய, ஒரு ஓட்டத்தை கடவுள் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும், அதான் கடவுள் விரும்புறார். இந்த ஓட்டம், இந்த மாரத்தான் ரேஸ்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா சில பேர் ஓடுறது, நீ பாத்துருக்கீங்களா, திடீர்னு ஃபாஸ்டா 100 மீட்டர் ஓடுவாங்க, பதக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செர்மனை கேட்பாங்க, திடீர்னு 100 மீட்டர் ஓடுவாங்க, அப்புறம் சக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. இன்னொரு அப்புறம் ஒரு செர்மனை கேட்கும் போது ஒரு குதி குதிக்க வேண்டியது. அப்படி ஓடுற ஓட்டம் இல்லை, திடீர்னு குதிக்கிறது, திடீர்னு நிற்கிறது, திடீர்னு போறது, திடீர் பின்னாடி ஓடுறது, திடீர்னு அப்படி ஓடுற ஒரு ஓட்டம் இல்லை. மாரத்தான் ரேஸ், அதுல முன்னேற்றம் இருக்கணும், அதுல முன்னாடி போகணும். முன்னாடி போகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நின்னுகிட்டு தூங்குறது வாழ்க்கை இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அங்க முன்னேற்றம் இருக்கணும், ப்ரோக்ரஸ் இருக்கணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு 2 ஹவர் செர்மனை கேட்டு போறதுனால அது ஒரு ஓட்டத்தை ஓட முடியாது. ட்ரைனிங்கை நீங்க பாத்திருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப டிசிப்ளின் தேவை. நம்மளே ரொம்ப ட்ரெயின் பண்ணணும், நம்மளுக்கு நம்மளே ரொம்ப சொல்லி கொடுக்கணும். ஒரு அத்லீட்டை பாத்திருக்கீங்களா, அம்மா பாய் அவங்க செய்யற முயற்சியை நீங்க பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணியே வந்துருவாங்க. என்ன டிசிப்ளின், என்ன 8 hour ட்ரைனிங் பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, 8 hour ட்ரைனிங். ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, தங்களை கரெக்டா பாத்துக்கணும். அவங்க செய்யற தியாகம், அவங்க செய்யற காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா செய்வாங்க. ஒரு டிசிப்ளின், ஒரு டிசைப்பிள்ன்றதுக்கே வார்த்தை என்ன எதுல இருந்து வருது தெரியுங்களா, ஒரு டிசிப்ளின் வார்த்தையில வருதுங்களா. அந்த டிசிப்ளினே இல்லைன்னா கிறிஸ்டியனே இல்லைங்க. டிசிப்ளின் இருக்கணும், டிசிப்ளின்டு லைஃப் தான் டிசைப்பிள் லைஃப். டிசிப்ளின்னு டிசைப்பிள், டிசைப்பிள்ன்ற வார்த்தையே டிசிப்ளின்ல இருந்து வருது. கடவுள் அப்படித்தான் விரும்புறாரு நம்மள, டிசிப்ளின் லைஃப் இருக்கா நமக்கு. அந்த ஓட்டத்தை பத்தி சொல்லும் போது 1 Corinthians 9:24 படிப்போம். நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக ஓடுங்கள். தப்பா இருக்கு டிரான்ஸ்லேஷன். ஓடுறது எப்படி ஓடணும், நான் ஓடணும் ஒரு ஓட்டத்தில் லாஸ்ட் வந்துடக்கூடாதுன்னு ஓடக்கூடாது, அவ்வளவுதான் முயற்சி எடுக்கும். நீங்க எப்படி ஓடணும், ஜெயிக்கிற மாதிரி ஓடணும். நீங்க அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ லைஃப் பத்தி, ஜெயிக்கிற மாதிரி ஓடணும். ஜெயிக்கிறவன் எப்படி ஓடுவான், அந்த மாதிரி ஓடுங்க. தொடர்ந்து படிங்க அதுல 25. அவங்க என்னவா இருப்பாங்க, அப்படி ஓடுறவன் எப்படி இருப்பான், டிசிப்ளின்டா இருப்பான், செல்ஃப் கண்ட்ரோலா இருப்பான், ரொம்ப டிசிப்ளின் இருக்கும் அவனுக்கு. அவனுக்கு என்ன டிசிப்ளின், 8 hour ட்ரைனிங் பண்ற மாதிரி. சார் யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாரா, நீங்க 2 hour பைபிள் படிப்பீங்களா ஒரு நாளைக்கு, 2 hour படிப்பீங்களா? ஆமா 2 hour படிப்பேன் அப்படின்னாரா. எப்படி சார் உங்களால முடியுது, அவருக்கு தெரியும் ஓட்டமா என்ன. தொடர்ந்து படிங்க. அவங்க அவங்க செய்யறது வந்து உலக பிரகாரமா ஓடுற ஓட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிசிப்ளினா தங்களை வச்சுக்கிட்டு டெய்லி ட்ரைனிங் செஞ்சு அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு தங்களை உடம்ப உடக்கி அந்த காரியத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு எக்ஸசைஸ் காலில் எழுந்திரிச்சு செய்யறாங்களே அவங்க, அவ்வளவு முயற்சியும் நம்ப முடியாத அளவுக்கு முயற்சி, 8 hour முயற்சி எதுக்கு செய்யறாங்க, அழிஞ்சு போகிற ஒரு பொருளை அடைவதற்காக அவங்க செய்யறாங்க. நித்திய மகிமைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்ன சீப்பா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், இவங்க செய்யற முயற்சி கூட நம்ம செய்யலன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோங்களா, நம்மள நம்மளே ஏமாத்திக்க கூடாது. கிறிஸ்தவ லைஃப் ஆறாமா இருந்துகிட்டேன், அது ஒரு ஓட்டம், அழிஞ்சு போகிற பொருளுக்காகவே அந்த முயற்சி அவன் எடுக்கிறானே. நித்திய ரிவார்டு கடவுள் கொடுக்கறதுக்காக உனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சு கடவுள் கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன எப்படி ஓடுறோம், அதுல எவ்வளவு டிசிப்ளின் இருக்கணும், எவ்வளவு இந்த அழிஞ்சு போற பொருளை விட கடவுள் கொடுக்கக்கூடிய ரிவார்டு எவ்வளவு பெருசு, அது எந்த அளவுக்கு மதிக்கிறோம் நம்ம, நம்ம ஓட்டத்துல தான் காட்டுறோம், கேர்லெஸ்ஸா நினைச்சுட்டு இருக்கிறோம். அதை நினைக்கும் போது அவங்கள பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்குது. எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க என்ன முயற்சி, நம்ம என்ன முயற்சி செய்யறோம். இன்னொரு வசனத்தை படிப்போம், 2 Timothy 2:3. இந்த மாதிரி ஓட்டத்துல ஓடுறவங்க வந்து அனாவசியமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள்ல தங்களை சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு கோல் இருக்கு, ஒரு ரிவார்டு அவங்க மைண்ட்ல இருக்கு, அதை அடையணும் என்பதற்காகவே பார்த்து ஓடுவாங்க ஒரு ஓட்டத்துல, புரியுதுங்களா. அதனால நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் ஈஸி லைஃப், ஒரு ஈஸியான லைஃப் இல்ல, ஆறாம இருக்கு நல்லா நைஸ் நைஸ் அப்படின்ற லைஃப் இல்ல. 2 hour முடிஞ்சிருச்சுன்னு நம்மள நம்மளே ட்ரெயின் பண்ணோம், நம்மள நம்மளே டிசிப்ளின் பண்ணோம், நம்ம உடம்ப நம்ம ஒடுக்கணும், நமக்கு அவசியம் இல்லாத காரியங்களை நம்ம எடுக்கணும். இந்த ஓட்டத்தை கடவுள் எனக்கு நியமித்த வாழ்க்கையில ஓடணும். உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு ஓடுற ஒரு வாழ்க்கை. கடவுள் என்ன என்னவா வாழணும்னு விரும்புறாரோ அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடணும். எபிரேயருக்கு போவோம், அங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அது 2 பார்த்து முடிப்போம் நம்ம. அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார், எப்படி ஓடணும் என்பதற்காக ஒரு என்கரேஜ்மெண்ட். எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னாவதுல என்ன போட்டிருக்குன்னா, இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம திருக்கையில். கவனிக்கிறீங்களா? ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், நீங்க ஓடணும்ப்பா. இது ஒரு ஓட்டம், சாதாரணப்பட்ட லைஃப் இல்ல. இதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இத்தனை திரளான சாட்சிகள், எத்தனை திரளான சாட்சிகள். பதினோராவது அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த சாட்சிகள் எல்லாம் வரும். ஆபேல் இருந்து ஆரம்பிச்சு வருவாரு. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிராம், ஐசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசஸ், இவங்க எல்லாரையும் பத்தி சொல்லிக்கிட்டு வர்றார். அவங்க எப்படி ஓடினாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த ஓட்டத்தை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? 33 படிங்க, 11:33.
விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகக் கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் நேர்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள்.
சார், இதை பார்த்தீங்கன்னா வெட்டப்பட்டார்கள், அழிக்கப்பட்ட, அவங்க செஞ்ச தியாகங்களுடைய லிஸ்டே போட்டிருக்கு. இவங்க எல்லாம் ஓடனவங்க, தடைகளுக்கு மத்தியில, எதிர்ப்புகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில இவங்க ஓடனவங்க. இவங்க எல்லாம் இவங்க இந்த ஓட்டத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த வாழ்க்கையிலேயே மிக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஓட்டம், இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப கனி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான அர்த்தமுள்ள ஒரு ஓட்டமா அது பார்த்தாங்க. எந்த அளவுக்கு அந்த ஓட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கைய கூட துச்சமா இருந்தாங்க, சடிக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, நெருப்புல போடப்பட்டாங்க, ஆனா அந்த ஓட்டத்தை அவங்க நிறுத்தல, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தடைங்க, என்ன பிரச்சனைங்க அவங்களுக்கு வந்துச்சு, ஆனா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டத்தினுடைய மதிப்பு, நம்ம அப்படி மதிக்கிறோமா? இதனோட வர்த்து எந்த அளவுக்கு வர்த்து, என் உயிர் கூட போனாலும் போட்டோம், என்ன பீஸ் பீஸ் ஆக்கினாலும் ஆக்கட்டும், இந்த ஓட்டத்துல நான் ஓடுவேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஓட்டம் உலகத்துல இல்லன்னு அவங்க அதை மதிச்சாங்க. அவ்வளவு அவங்க சாட்சி கொடுக்கறாங்க நமக்கு. என்ன சாட்சி? இந்த ஓட்டம் தான் யா பெஸ்ட், இதுக்கு உயிரே கொடுத்துடலாம் யா இந்த ஓட்டத்துக்கு, ரொம்ப பெஸ்ட், கடவுள் ரொம்ப பெருசா அவனு ஆனர் பண்ண போறாரு இந்த ஓட்டத்துல ஓடுறவங்கள அப்படின்றதுக்காக அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்றது சொல்லி நமக்கு என்கரேஜ் பண்றாரு. கடந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியல, கடந்த வருஷம் நீங்க என்ன பாவத்தில் விழுந்தீங்களோ எனக்கு தெரியல, எவ்வளவு மோசமா இருந்துச்சோ தெரியல, உங்களை பத்தி ரொம்ப கேவலமா நீங்க நினைக்கலாம். கடவுள் உங்களுக்கு இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கார். இந்த வருஷத்துல எந்திரிச்சு ஓடுங்க, இந்த வருஷத்துல எந்திரிச்சு ஓடுங்க. இது ஒரு பெரிய, அவங்களுக்கு எல்லாம் என்ன சோர்வு வந்துச்சு, என்ன பிரச்சனை வந்துச்சு, என்ன போராட்டம் வந்துச்சு, அவங்களையும் சோதனையில் விழுந்தாங்க, அவங்களுக்கும் போராட்டம் வந்துச்சு. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி மேற்கொண்டு தடைகளெல்லாம் விட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. நமக்கும் இன்னொரு வருஷத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. நம்ம தடைகள்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, நம்மளும் ஓடணும், ஓடணும். சரி, அதான் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார், ஓடுங்க நீங்களும் அப்படின்னு. தொடர்ந்து அந்த வசனத்தை படிப்போம். அதுக்கு ரெண்டு கண்டிஷன் போடுறாரு அந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கு. முதலாவது கண்டிஷன் 12 வசனத்தை படிங்க. இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கு, அதை பார்த்து நீங்க ஓடுங்க. எவ்வளவு சாட்சி கொடுத்திருக்காங்க, உயிரே கொடுத்திருக்காங்க, தந்துண்டா வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் போடுறாரு. இந்த ஓட்டத்துல ஓடணும்னா முதலாவது என்ன இருக்கணும்னா, பாரமான யாவற்றையும். ஒரு ஓட்டத்துல ஓடுறவன் வந்து அவன் எப்படி ஓடுவான்? பெரிய அரிசி மூட்டிய மேல தூக்கிக்கிட்டு, ஒரு பேகை மாட்டிக்கிட்டு, பெரிய ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டா ஓடுவான். அங்க பாத்திருக்கீங்களா? அப்படி போய் ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ஒருத்தர் நிக்கிறான்னா அவனை பத்தி நம்ம என்ன நினைக்கிறது? பாரமான எல்லாவற்றையும் எடுத்துடணும், ஒரு ரஷ்யன் கோல்டு மெடலிஸ்ட் இருந்தாரு, பாட்ஸாஃப். அவர் வந்து கோல்டு மெடல் வாங்கினார் ஒலிம்பிக்ல. கோல்டு மெடல் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேஸ்ல தோத்துக்கிட்டே இருந்தார் அவர். ஏன் சார் கோல்டு மெடலிஸ்ட் நீங்க ஏன் தோக்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, இல்ல ரெண்டு மூணு மாசமா எனக்கு ரெண்டு கேஜி வெயிட் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா, ரெண்டு கேஜி வெயிட் அவர் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால அவர் தோத்துக்கிட்டே வந்தார். ஒரு ஓட்டத்துல ரொம்ப முக்கியமா நமக்கு என்ன இருக்கக்கூடாது தெரியுமா, வெயிட் இருக்கக்கூடாது. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற துணி கூட ரொம்ப தின்னா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டாமினா எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுதான் உடம்புல சதை இருக்கும். அந்த ஸ்வெட்டு கூட அவங்களுக்கு வெயிட், அந்த ஸ்வெட்டை உறிஞ்சு கொள்ளும்படிக்கு ஒரு ட்ரெஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க, ரொம்ப தின்னு லென்னு தான் போட்டிருப்பாங்க. எவ்வளவு லைட்டா ஒரு பேலன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த லைட்னஸுக்கும் ஒரு பேலன்ஸ வச்சுதான் அவங்க உடம்ப வச்சுக்குவாங்க. ஒரு ஓட்டத்துல ஓடும் போது பாரத்தை தூக்கிட்டு ஓடக்கூடாது. பாரமான யாவற்றையும், பாரமானதுன்னா என்ன, உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அனாவசியமான காரியங்கள் எதுவுமே, இந்த ஓட்டத்துக்கு பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த அனாவசிய காரியத்தையும் நீங்க எடுத்துடணும். புரியுதுங்களா? அந்த யூதர்களுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த யூதருங்க பழைய வழக்க வளங்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இருக்கிற பழைய பழக்கங்கள், பழைய வழிகள் நல்ல காரியங்களா இருக்கலாம், தப்பான காரியங்கள் இல்ல, பாவத்தை பத்தி அவர் சொல்ல போறாரு, ஆனா நல்ல காரியங்களா இருக்கலாம், ஆனா இந்த ஓட்டத்துக்கு தடையா இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க ஓடுங்க. அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, நம்மளை சுற்றி நிற்கிறவா, நெருங்கி நிற்கிற the sin that so easily entangles us. ரொம்ப ஈஸியா நம்ம கால போய் நம்மள ஒரு கயிறு போட்டு இழுத்தா என்ன ஆகும், ஓட்டத்துல ஓடும் போது மூக்குலதான் லேண்ட் ஆகும், மூக்குலதான் ரத்தம் வரும், அப்படிப்பட்ட ஒரு ரேஸ்ல இல்லைங்களா. நம்மள கீழே விழுந்து மூக்குல ரத்தம் வர வைக்கிறது இந்த பாவம். இந்த ரேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், பாரமான அனாவசியமான காரியத்தை எதையும் எடுத்துட்டு நம்மள நெருக்கிற பாவத்தை, நம்மள கீழே உழுவ வச்சு நம்மள பிளீட் பண்ண வச்சு வைக்கிற பாவத்தை எடுத்துட்டு, பாவம்னு போட்டிருக்கு, பாவங்கள்னு போடல, அங்க கவனி பாருங்களேன், பாவம் பாவம்னா என்ன பாவத்தை பத்தி போட்டிருக்குன்னா, இது ஓடுற ரேஸ் வந்து ஒரு விசுவாச ரேஸ். இந்த விசுவாச ரேஸ்ல வந்து விசுவாசத்துக்கு தடையா இருக்கக்கூடியது ஒரே காரியம் என்ன இருக்க முடியும், இல்ல விசுவாசத்துக்கு தடை ஆப்போசிட் என்ன, சந்தேகம் இல்லைங்களா. சந்தேகத்தை பத்தி அங்க போட்டிருக்கு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பாவத்துல உழுவுறதே சந்தேகத்தினாலதான். தெரியுங்களா உங்களுக்கு, கடவுள் வந்து நான் அவனை ஆசீர்வதிக்குவேன், நான் அவனை பார்த்துக்குவேன், அவனுக்கு வேலையெல்லாம் நான் சந்திப்பேன்னா அவர் சந்திப்பாரா, அவர் சந்திக்க மாட்டாரா, அப்படி இப்படின்னு புலம்ப வேண்டியது. உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு முழுமையா விசுவாசம் இருந்துச்சுன்னா எந்த விதத்திலயும் அவன் பாவம் செய்ய மாட்டோன்னு. சாத்தா வரான் நம்ம கிட்ட, அவன் சோதனை கொடுக்க வரான், இது வா அனுபவி, எவ்வளவு நல்லா இருக்குது, இன்பமா இருக்குது, ரொம்ப ஜாலி கொடுக்கும் வா அப்படின்னு. நம்ம ஒரு விசுவாசத்துல இருந்தோம்னா அந்த விசுவாசம் ஒரு ஷீல்டு மாதிரி, அதை வச்சுக்கிட்டு இல்ல சாத்தானே நீ போய் சொல்ற, இது எனக்கு ஒருபோதும் சந்தோஷம் கொடுக்க முடியாது, என் வாழ்க்கையத்தான் இது சீரழிக்க முடியும், கடவுள் தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் நம்ம பண்ணுவோம். ஆனா அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா சாத்தானை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம், கடவுள் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா. புரியுதுங்களா? ஒருவேளை இது இன்பம் கொடுக்குமோ, ஒருவேளை சந்தோஷம் கொடுக்குமோன்னு அந்த பாவ வழியில் நம்ம போறோம். மிகப்பெரிய பாவம் நமக்கு சந்தேகம் தான். இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஓட்டத்துக்கு தடையா இருக்கக்கூடியது சந்தேகம். சந்தேகம் தான் எல்லா பாவத்துக்கும் வேர். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் மேல நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் முழுசா இருந்துச்சுன்னா கடவுளை தான் நம்புவோம், கடவுள் கீழ்படிவோம், அவர் ஓட்டத்தை நம்ம ஓடுவோம், அவர் பிரியமா நடப்போம், அப்பத்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஆனா முழுசா கடவுளை நம்புறது இல்ல, சந்தேகம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பாவத்தை முதல் பெரிய பாவம் சந்தேகம், அதுல இருந்தா வேற எல்லா பாவங்களும் வருது. அது எடுத்துட்டு விசுவாசத்துல ஓடு, கடவுள் சந்தோஷத்தை கொடுக்குவார், மிக ஆனந்தத்தை இந்த வாழ்க்கையில கொடுப்பார், மிக கனிகளை இந்த வாழ்க்கையில கொடுப்பாருன்னு ஒரு சந்தோஷமா ஓடு, ஒரு உறுதியா ஓடு அப்படின்றார். ஒரே ஒரு கண்டிஷன், லாஸ்ட் கண்டிஷனை சொல்றாரு, அதை பார்த்துருவோம். யாரை நோக்கி ஓடணும், இயேசுவை நோக்கி. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அது. நிறைய டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, Fix your eyes upon Jesus. உங்களுடைய கண் எங்க இருக்கணும், ஓட்டத்துல ஓடும் போது இயேசுவ கண் நோக்கி ஓடணும். நீ ஒரு ரேஸ்ல ஓடுறவங்க நம்ம கண் நோக்கி ஓடணும், நம்மள பாக்குறத விட்டுட்டு இயேசுவ பார்க்கணும், மற்ற காரியங்களை பாக்குறத விட்டுட்டு இயேசுவ பார்க்கணும். நம்ம ரேஸ்ல ஓடாததுக்கு, ரேஸ்ல தோத்து போறதுக்கு, ரேஸ்ல பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இயேசுவ பாக்குறத விட்டுட்டு வேற எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு ரேஸ்ல ஓடுறவன் அவன் காலை பார்த்துக்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்? மூக்குல ரத்தம் வராது? கண்டிப்பா வரும். நம்ம காலை ஒரு காரை ஓட்டும் போது நீங்க ஸ்டேரிங்க பாத்துக்கிட்டா ஓட்டுவீங்க, இல்ல பெட்ல பாத்துக்கிட்டா ஓட்டுவீங்க, என்ன நம்மள எதுவுமே பார்க்க கூடாது. ஒரு ரேஸ்ல ஓடும் போது நம்மள விட்டு மேல வேறத்தை பார்க்கணும், நம்ம குறிக்கோளை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம நம்முடைய தேவை நம்ம இது இல்ல. ஏசு லுக் அவே ஃப்ரம் லுக் அவே டு ஜீசஸ் வருது. நம்மள பார்க்காம ஏசுவை பார்த்து ஓடணும் அந்த ஓட்டத்துல, புரியுதுங்களா? அதான் அந்த ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், மற்ற காரியங்கள்ல இருந்தெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனை எடுத்துட்டு ஏசுவை பார்த்து ஓடுறது. எப்படி ஏசுவை பார்த்து ஓடுறது அப்படின்னா, எப்படி ஏசுவை பார்த்து ஓடுறது? ரெண்டு விதங்கள்ல நான் சொல்றேன். இந்த 2012 புதிய வருஷம், ரெண்டு விதத்துல இயேசுவை பார்த்து நம்ம ஓடலாம். முதலாவது, நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசு எப்படி இந்த சூழ்நிலையில இருந்தா எப்படி நடப்பார், இயேசுவை பார்க்க கத்துக்கணும். ஐயோ எனக்கு கோமா வருது, எனக்கு பொறுமையா அடிக்கலாமான்னு வருது எனக்கு பண்றதுக்கு அப்படின்னு இயேசுவை பாரு. உன்னை பார்க்காத, உனக்கு வர கோபத்தை பார்க்காத, இயேசுவை பாரு. எந்த சூழ்நிலை, ஒரு புருஷன் ஒரு மனைவி கிட்ட எப்படி நேசிக்கணும், எப்படி பொறுமையா இருக்கணும்னு இயேசுவை பாரு. உன்னை பார்க்காத ஒரு மனைவி இயேசு இந்த இடத்துல இருந்தா எப்படி செய்வார், இயேசு பொறுமையா இருந்தா பொறுமையா எப்படி நடந்துக்குவார், எந்த சூழ்நிலை ஒரு வேலை இடத்துல எல்லா இடத்துலயும் இயேசு இருந்தா எப்படி நடப்பார், இயேசுவை பார்க்கணும் எப்போ. அப்பதான் இந்த ரேஸ்ல ஓட முடியும். உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா முடியாது, உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், உங்களுக்கு ரொம்ப சுயநலவாதீங்க, புரியுதுங்களா? நம்மளை பார்த்தா முடியாது, இயேசுவை பார்க்கணும் எல்லா சூழ்நிலைகள்லயும். இயேசு அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக, முதலாவது அதை பார்க்கிறோம், நம்ம இயேசுவை நினைச்சுக்கணும் எப்போ பாரு. ரெண்டாவதாக இயேசு, ஒரு வசனத்தை படிப்போம், 1 Corinthians 3:18.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
புதிய வருஷத்துல நம்ம ஓடும் போது ஒரு ஓட்டத்துல ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடும் போது எப்படி ஓடணும், எப்போ சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வின் பண்ற மாதிரி எப்போ ஓடுவோம்னா, நம்மள பாத்துக்கிட்டு இருந்து, நம்ம காலை பாத்துக்கிட்டு இருந்து, மற்ற காரியங்களை பாத்துக்கிட்டு இருந்து, அதெல்லாம் பாக்குறத விட்டு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விட்டு இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் சீக்ரெட், அதான் ரகசியம். இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கத்தான் ரேஸ்ல நல்லா ஓட முடியும். அதை எப்படி செய்யறது? எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுல, நம்ம இயேசு இருந்தா என்ன செஞ்சிருப்பாருன்னு யோசிக்கணும். ரெண்டாவதாக, இதுல வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, வேத வசனத்துல இயேசுடைய வாழ்க்கைய போட்டிருக்கு. மார்க், மாத்தியு, மார்க், லூக், ஜான், அவர் கால் பின்னாடியே போய் அவரை பார்க்கிற மாதிரி அந்த வசனங்கள்ல பிஹோல்டிங் பிஹோல்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வசனத்துல அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது பரிசுத்தாவி என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள நம்மள ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துறாரு. எப்ப மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறாருன்னா, அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்து இயேசு பின்னாடியே அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த சூழ்நிலையில எப்படி நடந்துகிட்டாரு, எப்படி பேசினாரு, என்ன செஞ்சாரு, என்ன பொறுமையா இருந்தாரு, நம்ம பார்க்கும் போது படிச்சுக்கிட்டே அதை கவனமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஆபரேஷன் உள்ளுக்குள்ள பண்றாரு. அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது தான் பண்ணுவார் அவர். என்னது? நம்மளை மறுரூபமாக்குறார், அந்த சாயலாக நம்மளை மாத்திக்கிட்டு வராரு. அப்படிதான் இயேசுவை பாக்குறது. அதனாலதான் வாரம் வாரம் நம்ம ஊர்க்கதையை பேசாம யோவான் சுவிசேஷத்துல இருந்து எடுத்து 5-6 வசனங்களை எடுத்து இயேசு எப்படி இருக்காரு பாருங்க, என்ன பேசுறாரு பாருங்க, என்ன மாதிரி பண்றாரு பாருங்கன்னு இயேசுவை பாக்குறோம். இயேசுவை பாக்குறோம். இயேசு பார்க்கும் போது அவர் எவ்வளவு தான் சாக போறாரு, இன்னொரு 2 hours எவ்வளவு சுயநலம் இல்லாம இருக்காரு பாருங்களேன். அவரை பத்தி தானே யோசிக்கணும். ஆனா அவரை பத்தியே அவர் யோசிக்கல. சிலுவையில தொங்குறாரு, அப்போ அவர் வழியை தானே அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் வழியை யோசிக்காம அவங்களை எல்லாரையும் மன்னிச்சிருப்பதாவே, எங்க அம்மாவை பார்த்துக்க யோவானே, மத்தவங்களை பத்தி யோசிக்கிறார். ஆண்டவரே எப்போ பாரு எனக்கு என்னை பத்தி தான் யோசனை, அதை மாத்தும், என்ன மாதிரி என்ன ஆக்கும், உன்ன மாதிரி எனக்கு பொறுமையை தாரும், மறுரூபமாகிறது, புரியுதுங்களா? அது பிஹோல்டிங் த வேர்ட், அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் பரிசுத்தாவி உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா செய்யற ஒரு வேலை. இப்படித்தான் இயேசுவை நம்ம பார்க்கறது. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், வேதத்துல நம்மள ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் புதிய வருஷத்துல நம்ம செய்ய வேண்டியது. அப்பதான் என்ன செய்ய முடியும், ஓட்டத்துல ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஓட முடியும். புரியுதுங்களா? இத்தனை திரளான சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும் போது அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்கள். அதுல என்னத்துக்கு ஓடினார் அவருன்னு போட்டிருக்க 2 வசனம் படிங்க. அதுலதான் வருது fixing our eyes on Jesus. எபிரேயர் 12:2
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே வைத்திருக்கிறார்.
ரெண்டு காரியத்துக்காக அவர் ஓடினாருன்னு போட்டிருக்கு. ஒன்னாவது எதுக்காக தெரியுமா? சந்தோஷத்துக்காக. தெரியுமா, பெரிய ஆச்சரியம் தான். உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா ஓடுங்க, ஓடுங்க, சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் ஒரு ஒரு அத்லீட்டுக்கு தாங்க தெரியும், ஜெயிக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம். அந்த ரிவார்ட்ல எல்லாம் இல்ல ஒண்ணுமே. ஒரு வாட்டியும் ஜெயிக்கும் போது என்ன சந்தோஷம் தெரியுமா? நமக்கு வர்றது இல்ல. ஒரு வாட்டி சோதனையை ஜெயித்த உடனே, ஒரு வாட்டி பொறுமையா இருந்து பார்த்த உடனே என்ன சந்தோஷம், என்ன ஜெயம். அந்த வாழ்க்கை ஒரு ஸ்டெப் ஸ்டெப்ல சந்தோஷங்க. இந்த சந்தோஷம் எல்லாம் வரப்போற முழுமையான சந்தோஷத்துக்கு ஒரு சாம்பிள். ஒரு ஒரு நாளும் சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஓட்டத்துல ஓடினீங்கன்னா. பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதான் என்கரேஜ்மெண்ட் பிப்ரவரி சொல்ற, ரொம்ப சந்தோஷமா உங்க வாழ்க்கை இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நான் பொறுமையா நடந்த, ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நான் ஏசு மாதிரி நடந்த, சோதனையை எப்படி ஜெயிச்ச, ஒரு ஆனந்த சந்தோஷத்துல வளர்ந்துகிட்டே போற ஒரு பாதை. ஓடுங்க. ரெண்டாவதாக தனக்கு வைக்க அந்த கிருணம், பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தார் அந்த வெற்றி, அந்த ரிவார்டு. ஏசு கிறிஸ்து நமக்கு 5 கிருடத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. 5 கிருடம், 1 இல்ல 2 இல்ல. உங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு என்னத்த கிருடம், பரலோகத்துக்கு போனா போதும்னு உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க போவாங்களா தெரியல. ஆனா ஓடும் அந்த கிருடத்தை வாங்கி இயேசுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பெருசா பரிசுத்தவானதெல்லாம் இந்த கிருடம் எனக்கு வேணும்னு ஓடினாங்க. ஓடி என்ன தெரியுமா, அந்த கிருடத்தை வாங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு காலில் வச்சாங்க போயிட்டு. அதுக்காகத்தான் ஒரு விசுவாசி ஓடணும். இயேசு எனக்கு கிருடத்தை கொடுக்க போறாரு, அதை வாங்கி நான் அவருக்கே கிஃப்டா கொடுக்க போறேன். அதான் உண்மையான விசுவாசி செய்யக்கூடியது. அதனால ஓடணும் அப்படின்றாங்க. சரி, இதோ நம்ம முடிப்போம். பயன்பாடுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம பார்த்தோம், நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும். கடந்த வருஷம் வழிகளை சிந்தித்து பார்த்து மாற்றங்களை செய்யணும். ரெண்டாவதாக புதிய வருஷத்துல ஒரு ஒரு குறிக்கோளை வைங்க, ஒரு கோலை வச்சு, ஒரு நோக்கத்தை வச்சு, ஒரு ஓடுற வாழ்க்கை, ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கையில ரிவார்டு இருக்கு, ஒரு இது இருக்குன்ற ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு அக்ரஸிவ், ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கிற வாழ்க்கையா நம்ம வாழணும். வரப்போற வருஷத்துல இதை செய்யணும், இதை அடையணும்ன்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும். இதை வாழணும்னா ரொம்ப முக்கியமா, ரொம்ப அவசியமா, அவசியம் 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 100 தடவை நான் சொல்லலாம். ரொம்ப அவசியமா பைபிளை படிக்கிறதுக்கு நீங்க ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கணும். இந்த பிள்ளைங்களா பார்த்து ஏதாவது புதுசா சொல்லுங்களேன், ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். பரிசுத்தாவி திரும்பி வந்து சங்கீதம் 1 மாத்தி எழுதுற வரைக்கும் சபையில நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரே வழி 2012 ஹாப்பி நியூ இயரா உங்களுக்கு இருக்கணும்னா, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியின்படி நில்லாமல், பரியாசக்காரர்களோடு உட்காராமல், தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானித்திருக்கிறவனுக்கு தான் 2012 பாக்கியமா இருக்கும். வேற வழியே, that is the only way blessed man. அது ஒண்ணுதான், அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு நம்ம கண்டிப்பா ஏதோ நம்ம மனசாட்சியை அடக்கிறதுக்காக ஏதோ ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல. உட்காந்து அதை ஜபத்தோடு, ஆண்டவர்கிட்ட ஜபத்தோடு அதை ஃபீட் பண்றது, அதை அசிமுலேட் பண்றது, அதை உள்ளுக்குள்ள ஜீரணிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் இயேசு மேல நம்மளை ஃபிக்ஸ் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? ஃபிக்ஸிங் ஆர் ஐஸ் ஆன் ஜீசஸ், அது நம்ம ஒண்ணு செய்யணும். ரெண்டாவது ஒண்ணு என்ன செய்யக்கூடாதுன்னா, இயேசுல நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆகணும்னா, இயேசுல நம்ம மைண்டு ஓடி இந்த ஓட்டத்துல நம்ம ஓடணும்னா, டிவி உடைய அராஜகத்தை, அட்டூழியத்தை, ஆட்சியை நம்ம வாழ்க்கையில குறைச்சிடணும். நம்ம மைண்டு டிவியில ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா 2012 இயேசுல ஃபிக்ஸ் ஆயிருக்கவே முடியாது. டிவியுடைய அராஜகத்தை, அதை நம்ம ஆட்சி செய்கிறத, நம்மளுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கிறத நம்ம குறைச்ச குறைக்கவே வேண்டும். ரொம்ப முக்கியமா குறைக்கணும். அது வந்து நம்ம மைண்ட வேதத்துல நம்ம ஊற போட்டு வேதத்துல நம்ம மனசு மாறும்படிக்கு, வேதத்துல நம்ம மனச ஊற போடும்படிக்கு நம்ம செய்யாம டிவியில நம்ம நேரத்தை எல்லாம் செலவிட்டு இருந்தோம்னா இது நடக்காது. 2012 முடிஞ்சிடும், டிவி எடுத்துரும் நம்ம நேரத்தில், புரியுதுங்களா? அதை நம்ம எப்படியாவது அந்த டிவியுடைய அராஜகத்தை, அதனோட ஆட்சியை நம்ம நிறுத்தணும். ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துக்க முடியாது இந்த ஓட்டத்தை. நான் சொல்றேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா அநேக பேர் நீங்க மோட்சத்துக்கு போகவே முடியாது, உங்களை நீங்களே ஏமாத்திக்குவீங்க. அதனோட ஆட்சியை நம்ம நிறுத்தணும். நம்ம மூளை வேதத்துல ஊற போடணும், வேதத்துல நிறையணும் நம்ம மூளை. எனக்கு சொன்னாங்க, ஏன்பா இவருக்கு டிவியா பிடிக்காதா, இவர் டிவியை பார்க்க மாட்டேன். என் வைஃபை கேளுங்க, எனக்கு டிவி எவ்வளவு பிடிக்கும். உங்களுக்கு நான் ஒரு பாஷை ரெண்டு பாஷை, தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், எந்த சேனல்ல போட்டாலும் நல்லா என்ஜாய் பண்ணி நைட் அண்ட் டே நாள பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டிவி பாக்குறது, ரொம்ப பிடிக்கும். வீட்டுல பெரிய பிளாட் டிவி வாங்கி வச்சிருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவி பார்க்க. ஆனா ஓட்டத்துல ஓட முடியாது. என்ன செய்ய முடியும்? நான் இயேசுக்கு அதுல இருந்தோம், நானும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுக்கு விரோதமா நான் போராட்டம் செய்யறேன், அதுக்கு விரோதமா நம்ம போராடணும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. நீங்க அதுல இருந்து பின்னாடி வார பாருங்களா, அப்பதான் தெரியும் இவங்க எவ்வளவு எடிக்ட் ஆயிருக்கீங்க அதுக்குன்னு. அடிமை வியாதி பிடிச்சிருக்கு அநேக பேருக்கு, உங்களுக்கு டிவி அடிக்ஷன். அதுல இருந்து கொஞ்சம் பின்னாடி வர பாருங்க, அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவு எடிக்ட் ஆயிருக்கீங்க. அதுல இருந்து போராடணும், அதை விட்டு வரணும். நம்ம என் ரட்சகர் இந்த வசனத்துல வேதத்துல தான் கூப்பிடுறாரு, வாயன் அழக காமிக்கிற, வாயன் கிருபைய காமிக்கிற, வாயனை பின்பற்றி வா, மகிமை கூட்டு போறேன்னா எங்கேயோ கெட்டு போனவன் பாவி அவன் டியூப்ல எடுத்து ஊத்துறான், அதுலயா நம்ம மைண்ட நிரப்ப வேண்டியது. அதுக்கு விரோதமா நம்ம போராடணும், அப்பதான் நம்ம இந்த ஓட்டத்தை ஓட முடியும். தேவன் தாமே அவருடைய நாமத்துல நான் இன்னைக்கு ஒரு உறுதி எடுத்துக்கிறேன், என் வாழ்க்கையில வேத வசனத்துல நான் வளரப்போறேன், வேத வசனத்துக்கு இயேசுல என் மைண்டை பிக்ஸ் பண்ண போறேன், ஒரு ஓட்டத்தை இந்த வருஷத்துல நான் ஓட போறேன், அப்பதான் இந்த லைஃப் நியூ இயரா இருக்க முடியும். ஈஸியா நான் சொல்லிடல ஹாப்பி நியூ இயர், ஆனா தேவனுடைய வசனத்தை கீழ்படிஞ்சா தான் அந்த ஹாப்பி நியூ இயரா இருக்கும். சரி, அப்படி தேவன் நமக்கு செய்யட்டும்.